Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahirrabbilalamin. Wassalatu wassalamu ala rasulihil karim wa alihi wa sahbihi ajma'in. Faqad qala Allah ta'ala fil Qur'an al-Kadim al-Furqan al-Majid alam ya'ni lilladhina amanu an takhsha qulubuhum li dhikrillah rabbi sarah li sadri wa yassir li amri wa halul uqdata min lisani yafqahu qawli subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim فما توفيق إلا بالله عليه توكلت وإليه أنيب அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாவல்ல அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னல பெருமானார் முஹம்மது மஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சத்திய தோழர்கள் சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும் தாபீன்கள் தபா தாபீன்கள் சான்றோர்கள் அவுலியாக்கள் இமாம்கள் மேல உலகத்தில் வாழும் அத்தனை முஸ்லிம்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 3000 கோடி படைப்பினங்களை படைத்திருப்பதாக ஒரு குறிப்பு சொல்கிறது. அத்தனை படைப்பினங்களிலும் மனிதன் அந்த படைப்புகள் அனைத்தையும் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. 16000 கோடி படைப்பினங்களை இன்றைய அறிவியலார் கண்டுபிடித்திருப்பதாக ஒரு தகவல். ஏனைய படைப்பினங்கள் எந்த ரூபத்தில் இருக்கிறது, எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதையும் கூட இன்னும் அறிய முடியவில்லை. ஒவ்வொரு இனத்திற்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கால நிர்ணயத்தை அல்லாஹ்வுத்தால ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். உலகிலே ஒரு புழுவாக நமது கண்களுக்கு அற்பமாக தெரிகின்ற ஒரு பொருளாக இருந்தாலும் அதற்கும் ஒரு ஆயுள் இருக்கிறது. பிரம்மாண்டமாக படைக்கப்பட்டிருக்கிற ராட்சத படைப்புகளானாலும் அதற்கும் ஒரு ஆயுள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் வாழுகின்ற உயிரினமும் உலகத்திலே உண்டு, 1000 ஆண்டுகள் வாழுகின்ற உயிரினமும் உலகத்திலே உண்டு. ஏன் 1000 என்ன, கிட்டத்தட்ட 2000-3000 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழுகின்ற உயிரினமும் உண்டு. ஒரு சில மணித்துளிகளிலே தங்களது வாழ்வை அழித்துக் கொள்ளுகின்ற உயிரினமும் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு பொருள்களுக்கும் அதற்குரிய ஆயுள் எவ்வளவு இருக்கிறதோ அதை குறைக்கவில்லை. நிர்ணயம் செய்யப்பட்ட அளவுக்கு அது இந்த உலகத்திலே வாழ்கிறது. சில படைப்பினங்களுக்குரிய ஆயுளை அல்லாஹு தஆலா 2க்கும் மத்தியில் என்கின்ற நிலை இல்லாமல் 2000 என்று சொன்னால் 2000 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழும், 1000 என்று சொன்னால் 1000 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழும், அதற்கு குறைவாக வாழ்வதில்லை. மனிதனுக்கு மட்டும்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றிய காலத்திலே இருந்து அவனது ஆயுள் படிப்படியாக குறைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் வாழ்ந்த மனித இனம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது காலத்திலே 950 ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்ததாக குர்ஆன் பறைசாற்றுகிறது. அது 900 மாறி, 700 மாறி, 600 மாறி கடைசியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தினர்களுடைய ஆயுள் 60க்கும் 70க்கும் மத்தியில் என்று சொல்லி காட்டினார்கள். அந்த 60க்கும் 70க்கும் மத்தியில் என்பது அதிகப்படியான ஒரு கணக்கு தான். அதற்கு மேல் சில பேர்கள் வாழலாம். 110-120 வயது வரை வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு முன்னமே 30-25-10-15 வயதுகளிலே இறந்து போவர்களும் இருக்கிறார்கள். நமது ஆயுள் ஒரு குறிப்பிட்ட அளவிலே 100 வயது வரைக்கும் நாம் வாழ்வோம் என்ற நிலை கிடையாது. 60-70 என்று சொன்னால் அந்த 60 வயது வரைக்கும் நாம் இருப்போம். இருப்போம் என்ற நிலையும் உறுதிப்பாடும் கிடையாது. அதற்குள்ளாக அவனது ஆயுள் முடிவுற்று விடலாம். அவன் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை அவன் சுருட்டி கொள்ளலாம். இந்த நிலையில்தான் மனித வாழ்வு இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் லட்சியத்தோடு வாழ வேண்டிய மனித இனம், மற்ற பொருள்களுக்கு லட்சியம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்தில் எத்தனை ஆண்டுகள் தாமதத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறானோ அத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழும், இங்கே உண்ணும் உறங்கும், அவருடைய இச்சைகளை பூர்த்தி செய்து கொள்ளும். வாழ்வுடைய லட்சியம் என்பது கிடையாது. மனிதன் ஒரு லட்சியத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறான், ஒரு உயரிய நோக்கத்திற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறான். இந்த உலக வாழ்க்கை வாழ்வதன் மூலமாக மறுமை என்கின்ற நிரந்தரமான வீட்டை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு படைக்கப்பட்டிருக்கிறான். உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா பொருள்களுக்கும் மறுமை வாழ்வு கிடையாது. மறுமையிலே சுகமான சொர்க்கத்துடைய வாழ்வு கிடையாது. மனிதனுக்கு மட்டும்தான் அது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, தயாரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த உலக வாழ்வை அவன் பயன்படுத்திக் கொண்டு இங்கே எந்த நோக்கத்திற்காக வேண்டி அவன் படைக்கப்பட்டிருக்கிறானோ அந்த நோக்கத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றுவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று மறுமையின் வீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம். அதற்காகத்தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். நான் இரண்டு வாரங்களுக்கு முன்பு கூட ஒரு விஷயத்தை சொன்னேன். இந்த உலகம் என்பது மனிதனுடைய வணங்கும் இடம், மனிதனுக்காக வேண்டி உருவாக்கப்பட்டிருக்கிற வணங்கும் இடம், வணக்க ஸ்தலம். இந்த உலகம் வணக்கம் என்பது இங்கு மட்டும்தான். இதை கடந்து வணக்கம் என்பது கிடையாது, இதற்கு முன்னமும் கிடையாது. இந்த பூமியில எத்தனை காலங்கள் வாழுகிறோமோ அப்போதுதான் அந்த அதுவரையிலும் தான் வணக்கத்திற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. இங்கே நாம் நமது உயிர் பிரிந்து விட்டது என்று சொன்னால் அத்தோடு வணக்கமும் முடிவடைந்து விடுகிறது. மனித வாழ்க்கையிலே வணக்கம் எப்போது நிறைவேற்றி வருகிறதோ, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்று சொல்லுகிற ஒரு மனிதன் எப்போது இந்த பூமியிலே இல்லாது போய்விடுவானோ அப்போது உலகம் அழிந்து விடும். அதுவரையில் இந்த உலகம் இருக்கும். அல்லாஹ் என்று சொல்வதும் ஒரு வணக்கம். அந்த வணக்கம் சொல்லுகிற அளவுக்கு மனித இனம் இல்லை என்று சொன்னால், அந்த வணக்கத்தை கூட செய்வதற்கு ஆள் இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் அழிக்கப்பட்டு போய்விடும். எனவே முழுக்க முழுக்க வணங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது. வணக்கத்தின் மூலம் மறுமையினுடைய நட்பேரினை பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான். இதற்காகத்தான் அத்தனை திருத்தூதர்களும் அனுப்பப்பட்டார்கள். 124,000 நபிமார்களும் ரசூல்மார்களும் அனுப்பப்பட்டதனுடைய காரணமே இந்த நோக்கம்தான். மனிதன் இந்த உலகை வணங்குமிடமாக ஆக்கிக் கொண்டு இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதன் மூலமாக அவன் மறுமையினுடைய நற்பத்தினை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அத்தனை திருத்தூதர்களும் அதைத்தான் போதித்தார்கள். அல்லாஹ்வால் இறக்கி வைக்கப்பட்ட வேதங்களும் அதைத்தான் சொல்லியன. இங்கே வந்து நிரந்தரமாக உங்கள் வாழ்வை விசாலமாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்று எந்த வேதமும் சொல்லவில்லை, எந்த தூதரும் சொல்லவில்லை. இதிலே நமது முன்னோர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த வாழ்வை அற்புதமாக பயன்படுத்திக் கொண்டார்கள், நல்ல முறையில் அதனை அமைத்துக் கொண்டார்கள். அதன் காரணமாக மகத்தான வெற்றியை பெற்றார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே நம்மை பார்த்து கேட்பான், அலம் யஹ்னி லில்லதீன ஆமனூ அன் தஹ்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். மூமின்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லையா? அல்லாஹ் கேட்கிறான், மூமின்களே உங்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லையா? அல்லாஹு தஆலாவை பற்றி நினைத்து அவனை திக்ரி செய்வதென்ற அளவுக்கு மனதில் அவனை பற்றி எண்ணம் கொண்டு உங்களது உள்ளத்தால் அவனை அஞ்சுகின்ற நேரம் இன்னும் வரவில்லையா? அல்லாஹ்வை பயப்படுகின்ற நேரம் இன்னும் வரவில்லையா? வமா நஸல மினல் ஹக்கி, அல்லாஹ் எந்த சத்தியத்தை இந்த உலகத்தில் இறக்கி வைத்தானோ அவர்களை போன்று அல்ல நீங்கள். அவர்கள் உள்ளம் இறுகி போய்விட்டது என்று சொன்னால் அதற்கு காரணம் உண்டு. அந்த வேதங்கள் இடைவெளி, நபிமார்களுடைய இடைவெளி, உபதேசம் என்பது தடைபட்டு போய்விட்டன. இதன் காரணமாக அவர்கள் அப்படி ஆகிவிட்டார்கள். அதில் அதிகமானவர்கள் பாவிகளாக ஆகிவிட்டார்கள். அதுபோன்று நீங்கள் ஒருபோதும் ஆகிவிடக் கூடாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நமக்கு அப்படியா இருக்கிறது? நமது கண் முன்னே குர்ஆன் வசனங்கள் ஓதப்படுகின்றன, இறைவனது பெயர் சொல்லப்படுகிறது, அல்லாஹு தஆலாவுடைய வேதத்தை பற்றிய ஞானம் நமக்கு தரப்படுகின்றன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறைகளும் அவர்கள் சொன்ன வார்த்தைகளும் நமக்கு செவிலே பாறைகளாக வந்து வருகின்றன. இதற்கு பின்னாலுமா நீங்கள் காலம் தாழ்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இன்னும் உங்களுக்கு அவகாசம் கிடைக்கவில்லையா, நேரம் வரவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, திருக்குறள் ஒவ்வொரு இடத்திலும் அதிகமான இடங்களில் சொல்லும் உலகம் என்பது ஒரு மாயை, ஒரு தோற்றம். அதை நம்பி ஏமாந்து விடாதீர்கள். உலகத்தை எப்படி மனிதன் பயன்படுத்த வேண்டும், ஒரு மூமின் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், கடலை போல கடலிலே கப்பல் போக வேண்டும், அதற்கு நீர் வேண்டும். வெளியிலே நீர் இருந்தால்தான் கப்பலை செலுத்த முடியும். அந்த நீர் கடலுக்குள்ளே வந்துவிட்டது என்று சொன்னால் கடல் முங்கி போய்விடும், அதில் இருப்பவர்கள் அழிந்து போய்விடுவார்கள். அதுபோலத்தான் உலகமும் தேவை. அது மனிதனுடைய மனதிற்கு அப்பால் இருக்க வேண்டும், மூமினுடைய உள்ளத்திற்கு அப்பால் இருக்க வேண்டும். அப்ப சரியாக பயணிக்கலாம். எப்போது இந்த உலகம் உள்ளத்திற்குள்ளே வந்து விடுகிறதோ, மனதில் இடம் பிடித்து விடுகிறதோ, எல்லாமே அழிந்து போய்விடும், ஹலாக்காகிவிடும். அந்த அளவுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பெருமானார் சிறந்தாலும் சொல்லி காட்டுவார்கள். நபி ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகர் அல்லாஹு லம்ரின் அக்ஹர் அஜலுஹு ஹத்தா பலாயின சித்தீன சனா. அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு 60 வயதை கொடுத்தான் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள். 60 வயது வரையும் இந்த உலகத்தில் அவன் வாழச் செய்தான். அதுவரையிலும் அல்லாஹ் அவனுக்கு தவணையை கொடுத்தான். அந்த 60 வயது வரையும் வாழ்கின்ற ஒரு மனிதன் அல்லாஹுக்கு மாறு செய்ததற்கான, அல்லாஹுக்கு வழிபடாததற்கான காரணத்தை ஒருபோதும் சொல்ல முடியாது. இத்தனை வருஷம் வரைக்கும் வாழ்ந்து கொஞ்ச நாள் மாறு செய்த கட்டுப்படல, சரி பாக்கி இருக்கிற வயதை எப்படி கழித்தான் என்று அல்லாஹ் கேட்பான. அல்லாஹுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது, எந்த காரணங்களையும் சொல்லி தப்பிக்க முடியாது. ரிட்டையர்ட் ஆன பிறகும் கூட பள்ளிவாசலுக்கு ஏன் வர்றதில்லைன்னு சொன்னா அதுக்கு 100 காரணங்களை நாம் சொல்கிறோம். அங்க வேலை இருக்கு, இங்க வேலை இருக்கு, அப்படி போயிடு இப்படி போயிடு. சும்மா இருந்தாலும் கூட நமக்கு அந்த எண்ணம் வருவதில்லை. அல்லாவை வழங்குவதற்கு ஏன் வரவில்லை என்று சொன்னால் நூற்றுக்கணக்கான காரணங்களை உலகத்திலே நாம் சொல்ல முடியும். 60 வயதை கொடுத்த பிறகும் அல்லாவிடத்தில் அவன் எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த வாழ்வு என்பது ரொம்ப முக்கியமானது. வாழ்வினுடைய அந்த தத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ளவில்லை, அதை புரிந்து கொள்ளவில்லை. எவ்வளவு மகத்தானது என்பது இப்போதே தெரியாது. எல்லாருமே சொல்வது தான், இருக்கிற வரையிலும் அதனுடைய அருமை புரியாது, போன பிறகுதான் தெரியும். அதற்கு பிறகு நாம் அங்கே சென்று அல்லாஹ் சொல்வதை போல, யாழை தனி குந்து துடாபா, என்னை மண்ணாக படைத்திருக்க கூடாதா, என்னை மரமாக படைத்திருக்க கூடாது என்று கை செய்தப்பட்டு என்ன பயன் இருக்கிறது? காதிரிகள் அப்படித்தான் சொல்வார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார், இருக்குகின்ற காலத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதைத்தான் சல்லல்லாஹு சொல்லி காட்டுவார்கள். சத்தாவின் அவசரங்களாக அறிவிக்கிறார்கள், அது கையசுமன் தான். அறிவாளி யார் என்று சொன்னால், இந்த உலகத்திலே தன்னை அறிவாளி என்று யாராலும் சொல்லிக் கொள்ளலாம், தன்னை பெரிய விஞ்ஞானி என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் விஞ்ஞானி அறிவாளி என்று என்பது யார் என்று சொன்னால், யார் மௌத்துக்கு பின்னால் உள்ள விஷயத்திற்காக வேண்டி இந்த உலகத்திலே பாடுபடுகிறார்களோ, மரணத்திற்கு பின்னால் உள்ள தேவைக்காக வேண்டி யார் இந்த இடத்தில் உழைக்கிறார்களோ, அவர்கள் தான் அறிவாளி. இதை கோட்டை விட்டு விட்டு அங்கு போய் ஒன்றும் செய்ய முடியாது. எந்த விதமான முகாந்திரமும் இல்லை, தப்பிப்பதற்கு வழி கிடையாது. இந்த உலக வாழ்க்கையை மறுமைக்காக பயன்படுத்திக் கொண்டு, மறுமையுடைய வாழ்வுக்காக வேண்டி இந்த உலகத்தை முறையாக பயன்படுத்திக் கொண்டவன் அறிவாளி. ஆனால் அறிவில் யார் தெரியுமா, முட்டாள் யார் தெரியுமா? இந்த உலகத்திலே தன் மனம் போன போக்கிலே வாழ்ந்து விட்டான். மனம் என்ன சொல்கிறது அதுபோலவே அழித்து விடுவான், அல்லாஹ் என்னை காப்பாற்றி விடுவான், அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுத்து விடுவான் என்று நம்புகிறானே இவன் தான் முட்டாள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஒரு மௌத்திகமான எண்ணமாகும், மனத்தனமான எண்ணமாகும். எந்த உழைப்பும் இல்லாமல், மறுமைக்கான எந்த ஏற்பாடுகளும் இல்லாமல் இருந்துவிட்டு கடைசியிலே எல்லாம் முடிந்த பிறகு அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் என்று நம்புவது அது உண்மை நம்பிக்கை அல்ல. உலகத்திலே வாழும் காலத்திலே அந்த வாழ்வை உண்மையாக முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், இன் அஹவஃபமா அதஹவஃபு அலா உம்மத்தி, என்னுடைய உம்மத்தினர் மீது நான் பயப்படுவதெல்லாம், வேற எந்த விஷயத்துக்கு நான் அவர்கள் மீது பயம் கொள்வதில்லை, அச்சம் கொள்வதில்லை, இரண்டே இரண்டு விஷயங்களுக்கு நான் அவர்கள் மீது பயப்படுகிறேன். ஒன்று அல் ஹவா, மனோ இச்சை, மனசு எப்படியெல்லாம் சொல்லுது அப்படியெல்லாம் வாழ்ந்துறது, மார்க்கம் சொல்லுகிறது அதெல்லாம் இரண்டாவது தான், மனசு என்ன சொல்லுகிறது அதுதான் வாழ்க்கை, மனசு என்ன சொல்லுகிறது அதுதான் நம்முடைய தின அன்றாட செயல்பாடுகள். அப்படி வாழ்ந்து வாழுகின்ற நிலையும் ஒரு தூணுள் அமல். இந்த உலகத்திலே நாம் நிரந்தரமாக இருக்க போகிறோம் என்ற எண்ணத்திலே நீண்ட திட்டங்களை அமைத்துக் கொண்டு, இவன் எப்ப போவான் என்பதே தெரியாது, ஆனால் இவனுக்கு பிறகு இவனது பிள்ளைகளை பற்றி, இவனது பேர பிள்ளைகளை பற்றி, அவர்களது பிள்ளைகளை பற்றி எல்லாம் திட்டமிட்டு அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறானே, இந்த நீடித்த ஆசை, நீடித்த பேராசை, இந்த இரண்டை பற்றி தான் நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அந்த மனோச்சை இருக்கிறதே, இது வந்து உண்மையை விளங்குவதை தடுத்துவிடும், உண்மையை விளங்க முடியாது. மனம் போன போக்கிலே வாழ்கின்ற நிலை ஒருபோதும் உண்மையை, சத்தியத்தை நமக்கு உணர செய்யாது. எது சத்தியமாக இருக்கிறதோ அது நமக்கு நம்முடைய மனம் ஏற்றுக்கொள்ளாது. அதுபோல அம்மா தூணில் அமல் பயிலுசில் ஆகிறா, நீண்ட நடிக பேராசை இருக்கிறதே, இது மறுமையை மறக்கடிக்க செய்துவிடும். அப்படித்தானே இருக்கிறது நம்முடைய வாழ்வு. இந்த உலகத்திலே நாம் எத்தனை எத்தனையோ திட்டங்களை போடுகிறோம், அந்த திட்டங்களின் மூலமாக மறுமையை மறந்து விடுகிறோம், மறுமையை மறக்கடித்து விடும். இதுதான் என்னுடைய உம்மத்திற்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய ஆபத்து என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுடைய வாழ்வு அப்படித்தான் இருந்தது. குறுகிய காலத்திலே எத்தனை எத்தனை விஷயங்களை சாதித்தார்கள். 40 வயதிற்கு மேல் அவர்களுக்கு நபி பட்டம் 46 வயதிலே கொடுக்கப்பட்டது. 23 ஆண்டுகள் இந்த உலகத்திலே யாருமே சாதிக்காத மனித இனமல் வியந்து போகிற சாதனை நிகழ்த்தினார்கள். கோடிக்கணக்கான மக்களை நரகத்திலிருந்து காப்பாற்றினார்கள். ஒன்றா இரண்டா, அது ஒரு லட்சியம். நான் அனுப்பப்பட்டதே நரகத்துடைய ஓரத்திலே இருக்கிற உங்களை அதிலிருந்து நான் விடுவிப்பதற்காகத்தான் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு அப்படி ஒரு அனுகிரகத்தை கொடுத்திருந்தான். இந்த காலத்திலே ரசூலுல்லாஹியை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் குறுகிய காலத்தில் எத்தனை எத்தனை விஷயங்களை செய்து காட்டினார்கள். ஆனால் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனா அன்சாரிகளே கட்டுப்பட்டவர், வெறும் 36 வயது வரைக்கும் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். 36 வயதிலே ஒப்பாத்தாகி விட்டார்கள். அம்பாஸ் என்கின்ற காலரா நோயிலே அடிபட்டு அவர்களும் அவர்களது மகன், அவர்களது 2 மனைவிமார்கள் குடும்பத்தோடு இறந்து போனார்கள். 37 வயதுக்குள்ள என்னெல்லாம் சாதனைகளை சாதித்தார்கள் தெரியுமா? இஸ்லாத்தினுடைய அழைப்பு கொடுக்கக்கூடிய அழைப்பு பணியை செய்தார்கள். 18 வயது தான் இஸ்லாத்தில் இணைந்தார்கள். அந்த 18 வயதிலிருந்து அவர்களுடைய பாதி 36 வயது மறுக்கிற பாக்கி 18 ஆண்டு காலங்களிலே உலகத்தினுடைய உச்சாணியிலே கொண்டு போய் நிறுத்துகிற அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருந்தது. அரசியலாகட்டும், தலைமைத்துவமாகட்டும், மத போதகராக இருக்கட்டும், வழிகாட்டியாக இருக்கட்டும், மார்க்க சட்டங்களை சொல்லுகிற விற்பனராக இருக்கட்டும், பெருமானார் சொல்லாசமில் சொல்லித்தந்த ஹதீசுகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராக இருக்கட்டும், எல்லா பணியும் நிறைவு செய்தார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய அனுகிரகம் என்பது ஒன்று இருக்கிறது. அதே நேரத்தில் அவருடைய அந்த முனைப்பை பார்க்க வேண்டும். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை எப்போது பார்த்தார்களோ அப்போதிலிருந்து அவருடைய உள்ளம் பிரகாசம் அடைந்து விட்டது. அவர்கள் வாழ்ந்த காலம் முழுவதும் ஒரு கணமேனும் வீணாக்கி விடாமல் முழுமையாக இந்த சமுதாயத்திற்கு அர்ப்பணித்தார்கள். அந்த 18 வருடங்கள் அவர்கள் பெற்ற நன்மையிலே ஒரு கடுகளவு கூட நாம் பெற முடியாது. அந்த அளவுக்கு இந்த உலகத்திலே ஸ்தாபித்து காட்டினார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே செல்லலாறு, அதாவது அல்லாஹ்வுத்தாலா அவர்கள் மீது இருக்கிற அந்த கருணையின் வெளிப்பாடாக அவர்களின் மூலமே சில சட்டங்களையும் நமக்கு வழங்கி விடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக வேண்டி நிற்கிற போது சஹாபாக்கள் எல்லாருமே, அதாவது மஸ்பூக்காக தொழுவது என்பது அரிது, பின்னால் எழுந்து நின்று தொழுவது, இமாம் ஒரு ரக்காத்து முடித்த பிறகு அடுத்த ரக்காத்து எழுந்து தொழுவது என்பது சஹாபாவுடைய காலத்திலே பார்க்க முடியாத ஒரு விஷயமாக இருந்தது. ஏதாவது ஒரு காரணமாக எங்காகிலும் சென்று தாமதமாகிவிட்டால் ஒரு சில நேரங்களிலே, எப்பாவது ஒரு சில நேரங்களிலே, அது ரெண்டு மாதத்திற்கு இருக்கும், நான்கு மாதங்களுக்கு இருக்கும், ஒரு சஹாபி எழுந்து நின்று தொழுவார். இன்னைக்கு நம்ம அப்படி இல்லை, இமாம் சலாம் கொடுத்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு சப்பு எழுந்திரிச்சு நின்று தொழுகிறோம். நிக்கிறவங்க எல்லாம் வெளியே போக முடியாம தத்தளித்து கொண்டு அப்படியே என்னமோ இந்த ஆறுல இருந்து தண்ணியை பெருகெடுத்து ஓடுவது போல அங்க போய் நின்றுறாங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த கல்யாண மண்டபத்தில் சாப்பிடறதுக்கு அப்படின்னா பின்னாடி போய் நிக்கிறது, உட்கார்ந்து சாப்பிடறது நிம்மதியா சாப்பிட முடியாது, அவசர அவசரமா பின்னாடி ஆள் நிக்கிறாங்களேன்னு சொல்லி அவசர அவசரமா பாதிக்கு சாப்பிட்டுட்டு பாக்கியை மூடி வச்சுட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. அது மாதிரி பள்ளிவாசல அப்படிதான் நடக்குது. இங்க அப்படி போய் ஒட்டுமொத்தமா நிற்கும் போது தொழிலாளிகளுக்கு இடையூறாக இருக்கிறது, சீக்கிரம் சீக்கிரம் தொழில் முடிச்சிடணும்னு சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடுறாங்க. சஹாபாக்களுடைய காலத்திலே அப்படி நிலை இல்லை. ஒருவர் எழுந்து தொழுகிறார் என்று சொன்னால் அது ஆச்சரியமாக இருக்கும். அப்போது என்ன இருந்தது என்று சொன்னால், யாரும் அப்படி வரவங்க அப்படி வரமாட்டாங்க, தாமதமாக வரமாட்டார்கள். இப்படி யாராவது தாமதமாக வந்துவிட்டால் அங்கே இருக்கிற சஹாபிக்கு இடத்துல இஷாரா செய்யலாம், அப்போ தொழுகையில எத்தனை ரக்காத்து அப்படின்னு இவர் கேட்பாரு, இஷாராவாக கேட்பார். அவர் கையை எப்படி காட்டுவார், நம்ம பசங்க கேட்கிற மாதிரி எத்தனை ரன் போயிருக்கு, எத்தனை விக்கெட் ஆயிருக்குன்னு கேட்கிற மாதிரி அங்க கேட்பார். தொழுகையில் நின்று கொண்டு அவர் ஜாதை செய்வார், விளங்கி கொண்டு விடுபட்ட ரக்காத்தை முன்னாலே தொழுகிடுவாங்க. ஒரு ரக்காத்து விடுபட்டு இருந்தா ஒரு ரக்காத்து தொழுது விட்டு பாக்கி தொழுகையை ரசூல்லாவோடு தொழுது அதற்கு பிறகு சலாம் சொல்லி, ரசூல்லா சலாம் சொல்லும் போது அவங்களும் சலாம் சொல்லிடுவாங்க. இதுதான் நடைமுறையில் இருந்தது ஆரம்பத்தில். ஒரு நாள் முகாஜிர் ஜபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தாமதமாக வருகிறார்கள். செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு ரக்காத்து தொழுகையை முடித்து விட்டார்கள். முடித்து விட்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள், அத்தையாத்துக்காக உட்கார்ந்து இருக்கிறார்கள். முகாஜிர் ஜபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மற்றவர்கள் எல்லாம் செய்வது போல முன்னாலேயே இரண்டு ரக்காத்து தொழுதி சேர்ந்து விடாமல் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டி ரசூலுல்லா அத்தையாத்தில் உட்கார்ந்து இருக்கிற போது அவர்களும் உட்கார்ந்து விட்டார்கள். நம்ம இப்ப செய்யறது போல, நான் நம்ம அப்படி செய்வதில்லை. எப்படா இமாம் எந்திரிப்பார், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஆனால் அவர்கள் என்ன செய்ய, ரசூலுல்லா உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்களும் உட்கார்ந்துட்டாங்க. ரசூலுல்லா சலாம் கொடுத்த பிறகு மோதல் ஜபரல்லாஹு சலாம் கொடுக்கவில்லை, எழுந்து நின்று விடுபட்ட இரண்டு ரக்காத் தொழுகையை தொழுதார்கள். சஹாபாக்கள் இதை ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள், என்ன புதுசா செய்யறாரு, வழக்கத்தில் இல்லாது புதுசா செய்யறாரு என்று ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோதல் ஜபலை பார்த்தார்கள், அது தொழுது சலாம் கொடுத்த பிறகு அழைத்தார்கள். என்ன நீங்க புதுசாக செய்தீர்களே என்று கேட்டார்கள். யார் ரசூலுல்லாஹ், நான் இரண்டு ரக்காத் தொழுவதற்குள்ளாக நீங்கள் ஒரு ரக்காத் முடித்து விடலாம் இல்லையா, முன்னாடி இவங்க ரக்காத் ரெண்டு ரக்காத் தொழுவதற்குள்ள ரசூலுல்லாஹ் மூணாவது ரக்காத்தை முடிச்சு நாலாவதுக்கு போய்விடலாம், அப்படி வந்துவிடக்கூடாது. உங்களோடு தொழுகையிலே நான் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற நிலையிலே நானும் வந்து உட்கார்ந்தேன் என்று சொன்னபோது பெருமானார் சொல்லான் சிரித்து விட்டார்கள். சிரித்து விட்டு சொன்னார்கள், முஆதே நீங்கள் செய்ததுதான் சரி, இனிமேல் ஆறு தாமதமாக வந்தாலும் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சட்டமிட்டார்கள். ஒரு சட்டம் ஒரு சஹாபியினுடைய செயல்பாட்டிலிருந்து அங்கீகரிக்கப்படுகிறது, ஒரு நிலை அந்த சஹாபியினுடைய செயல்பாட்டிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று சொன்னால் அவர் உள்ளம் எந்த அளவுக்கு தூய்மைப்பட்டிருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்தால், அல்லாஹ் அங்கீகரித்தால், இன்று அவர்கள் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற அத்தனை முஸ்லிம்களும் அந்த சட்டத்தை தான் பின்பற்ற வேண்டும். இந்த நிலை எப்படி வந்தது என்று சொன்னால், அந்த அளவுக்கு அவருடைய மனம் இஸ்லாத்தோடும் இறைவனோடும் இறைவனை திருத்துவதோடும் ஒன்றி இருந்தது. நமக்கு பள்ளிவாசல வரும்போது மட்டும்தான் அதெல்லாம் ஞாபகம் வரும், மற்ற நேரங்களில் அந்த சிந்தனையே வராது. ஆனால் அவர்கள் அதிலே ஒன்றித்திருந்தார்கள். ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாலை நேரத்தில் முஆத் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், முஆத்
அவர் சொன்னார்,
ரசூலுல்லாஹ் என்னுடைய இன்றைய நாள் ஈமானோடு கழிந்தது என்று சொன்னார்கள். நம்ம எதை பத்தி விசாரிப்போம், வியாபாரம் எப்படி நடந்தது, போயிட்டு வந்தீங்களா, அது கிடைச்சதா, கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தா சாப்பிட்டீங்களா, இதைத்தான் நம்ம கேட்போம். செல்லல்லாஹு அலைஹி கேட்டு அவர்களிடத்திலிருந்து வருகின்ற பதிலை பார்க்க வேண்டும். இன்று உங்களுக்கு எப்படி கழிந்தது என்று சொன்ன போது, யார் ரசூலுல்லாஹ் ஈமானோடு கழிந்தது என்று சொன்னார்கள். நமக்கெல்லாம் அந்த உத்தரவாதம் இருக்கிறதா? செல்லல்லாஹு திருப்பி கேட்டார்கள், அதனை அப்படி சொல்கிறீர்கள். எந்த சொல் சொல்வதாக இருந்தாலும் அர்த்தத்தோடு தான் அவர்கள் பேசுவார்கள். அதெல்லாம் அப்படி சொல்லிவிட்டீர்கள், என்ன காரணம் என்று கேட்டபோது சொன்னார்கள், யார் சூழல்லா, எந்த இதிலும் உங்களது கரத்தை பற்றி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேனோ, சூழலாவுக்கு முன்னாலே அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, முசாபர் உமைரல்லா தலாங்கள் மூலமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அன்றைய தினத்திலே இருந்து இன்று வரையிலும் பொழுது விடிந்து விட்டால் நான் மாலை நேரத்தை எதிர்பார்ப்பதில்லை, மாலை வரையிலும் நான் இருப்பேன் என்ற உத்தரவாதம் என்னிடத்தில் ஏற்படுவதில்லை. மாலை வந்து விட்டால் காலை நேரம் வரும் என்ற உத்தரவாதம் என்னிடத்தில் ஏற்படுவதில்லை. நான் ஒரு அடி எடுத்து வைத்து நடப்பதாக இருந்தால் மறு அடி எடுத்து நான் எடுத்து வைப்பேனே என்ற உத்தரவாதம் என்னிடத்தில் இல்லை. இந்த நிலையில் தான் என்னுடைய நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. எனவேதான் நான் அப்படி சொன்னேன் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஆதே, ஆன்மீகத்தில் உச்சநிலையாக இருக்கிற மாரிஃபா என்கின்ற ஸ்தானத்தை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள், அதை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு அந்த சிறிய வயதிலே, இளமை வயதிலேயே அல்லாஹ்வின் மீது அவ்வளவு ஈடுபாடு, அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொன்னதின் மீது அவ்வளவு ஈடுபாடு. அந்த காலம் அவர்களுக்கு 36 ஆண்டுகள் மொத்தமாக அவர்களுக்கு கிடைத்த அந்த ஆயுள் மிக பயனுள்ளதாக இருந்தது, இஸ்லாமிய சமுதாயத்துக்கு பயனுள்ளதாக இருந்தது. அதற்கு பின்னால் தோன்றிய பெருமக்களும் கூட அவர்கள் செய்த காரியங்களை நம்மால் ஒருபோதும் நினைத்து பார்க்கவே முடியாது. இமாம் நவ்வி ரஹமத்துல்லாஹி அவர்கள் அபூ சக்கரியா யஹ்யா நவ்வி என்று சொல்லுகிற நவவா என்கின்ற ஊரிலே பிறந்தவர்கள். நவவி என்று சொல்லப்படும் 45 வயது வரையிலும் தான் உலகத்திலே வாழ்ந்தார்கள். 45 வயதிலே ஒஃபாத் ஆகிவிட்டார்கள். இந்த 45 வயதுக்குள்ளாக அவர்கள் ஆற்றிய சேவை இருக்கிறதே எவ்வளவு! இமாம் முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அவர்கள் எழுதிய முஸ்லிம் ஷரீஃபுக்கு விரிவுரை எழுதினார்கள், ஏராளமான சட்ட கிரந்தங்களை எழுதினார்கள், ஹதீஸ் நூல்களை தொகுத்தார்கள், இந்த சமுதாயத்திற்கு அர்ப்பணித்து விட்டு சென்றார்கள். இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அவர்கள் வாழ்ந்த காலம் 55 ஆண்டு காலங்கள். அறிவு கடல் என்று உலகமெல்லாம் போற்றுகிற இமாம் கசாலி ரஹமத்துல்லாஹி அவர்கள் வாழ்ந்த காலம் 55 ஆண்டு காலங்கள். இமாம் முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அவர்கள் வாழ்ந்த காலம் 55 ஆண்டுகள். உலகத்திலே எப்படிப்பட்ட சாதனைகள் இந்த சமுதாயத்திற்கு விட்டு சென்றிருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். முழுக்க முழுக்க ஒரு வினாடியும் கூட வீணாக்காமல் அவர்கள் அமைச்சர்களோடு இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்ததோடு இந்த பூமியிலே வாழ்கிற முஸ்லிம்களுக்காகவும் மோமின்களுக்காகவும் நிறைய விஷயங்களை விட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமது சமூகம் நமது ஒரு குடும்பத்திற்குள்ளே இருக்கிறது, ஒரு வட்டத்திற்குள்ளே. அதுவும் சொல்ல போனால் அந்த குடும்பமும் சுருங்கி கணவன் மனைவி பிள்ளை அதோடு மட்டும் நின்று விடுகிறது. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. அன்புக்குரியவர்கள், இது நம்முடைய நோக்கம் அல்ல. அல்லாஹ் இந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்திலே நம்மை படைக்கவில்லை. மிகப்பெரிய உயர் லட்சியத்திற்காக நீ படைத்திருக்கிறான். எனவே இந்த உலகை நாம் பயன்படுத்திக் கொண்டு இங்க இந்த சமூக மக்களுக்கு ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் நம்மால் ஆற்ற முடிகிற காரியங்களை ஆற்றுவதோடு மறுமைக்கான வழி நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். வல்ல ரஹமான் அப்படிப்பட்ட நற்பேற்று பெற்ற வாழ்வை அல்லாஹ் நமக்கு தந்துள்ளவனாக, நமது ஆயுளை நல்ல விஷயங்களுக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. இறைவனை மறந்து இஸ்லாத்திலே விட்டும் நாம் விலகி சந்தர்ப்பங்களில் மட்டும் மார்க்கத்தை பயன்படுத்துகிற நிலையில் இருந்து காப்பாற்றி உண்மை விஷயங்களாக அல்லாஹ் நம்மை இந்த உலகத்திலே வாழ்ந்து வணங்க செய்வானாக என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர தவா நான் அஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல் வருவாங்க.